உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில்.
விவசாயி
வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க திருமதி எழில் அருள் அவர்கள். பாத்தீங்கன்னா பன்முகம் கொண்டவர், ஒரு சமூக ஆர்வலர், பெரியார் கொள்கையில வந்து தீவிர ஈடுபாடு உடையவர். அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வந்து கவுன்சிலிங் ஆலோசனைகள், மன நல ஆலோசனைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப அவங்க கிட்ட விரிவா இதை பத்தி பேசலாம். வணக்கம் எழில்.
வணக்கம். என்னோட கணவர் அருள், அப்பா வந்து தீகா பெரியாரின் கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டவர். ஸோ அதே போல தான் என்னையும் வளர்த்தாரு. அந்த கொள்கைகள் அதனால எனக்கு கொஞ்சம் ஈடுபாடும் அதிகமாகவே இருந்தது. மகன் படிப்பு எல்லாம் முடித்த பிறகு என்னுடைய நேரத்தை வந்து சமுதாயத்திற்காக ஏதாவது ஒரு வழியில் செலவிட வேண்டும் என்று நினைத்தேன். ஸோ அப்பா எனக்கு தோணுனது வந்து இந்த மாதிரி என்னுடைய எழுத்துக்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்த போது முதலில் தோன்றியது வந்து பெரியாரை வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர் என்ற தோற்றத்தில் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர அவருடைய வேறு வேறு பார்வைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும், சமூகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் என்னுடைய சமூக வலைத்தளத்தை எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய வலைத்தளத்தில் அதைத்தான் எழுதி கொண்டிருந்தேன். பின் சமூக அக்கறை இருந்ததால் சமூகத்தில் நடக்கும் பல நிகழ்வுகளை அதில் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு பிடித்த சில விஷயங்கள், பெரியாரின் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கடவுள் மறுப்பாளர் என்ற தோற்றத்தில் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் பெண்ணுரிமைக்காக எவ்வளவு போராடி இருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. விதவை மறுமணம், பெண் கல்வி, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவு போராடி இருக்கன்றது யாருக்குமே தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து இங்கே உட்கார்ந்து பேசுகிறேன் அப்படின்னாக்க காரணமே பெரியார் தான். அதாவது எல்லா தரப்பு மக்களுமே ஒரு கல்வி அறிவு பெறுவதற்கு எவ்வளவு உதவி இருக்கிறாரு அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா போயிட்டு இருக்கிறதுனால அது வந்து வரும் சமுதாயத்திற்கு அந்த விஷயங்கள் சென்று சேர வேண்டும் என்று நினைச்சேன். அதே மாதிரி அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசியும் கூட. அதாவது அறிவியல் கண்டுபிடிப்புகள் எத்தனையோ வந்திருந்தாலும் அந்த ஒரு நூற்றாண்டுக்கு முன்னமேயே அவர் சொல்லிய சில விஷயங்கள் என்னை கவர்ந்தது. என்ன மாதிரி விஷயங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலி ஒரு குழந்தை பெறுவதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் தேவையில்லை என்ற விஷயத்தை சொன்னார். அதே போல உங்களோட உலகம் வந்து உங்க பாக்கெட்ல இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யதார்த்தமாக சொல்லி சென்றார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போய் சேரலை அப்படின்றது வந்து எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அதற்காகவே நான் அந்த விஷயங்களை வந்து பேச ஆரம்பித்தேன். அதே போல் அவர் வந்து மற்றவர்களை புண்படுத்த எப்பொழுதுமே விரும்பியதில்லை. எடுத்துக்காட்டாக எனக்கு அவர் பெயர் ஞாபகம் வரவில்லை. ஒரு ஆன்மீகவாதி அவரோட கூட தங்கியிருந்தபோது அவர் வழிபடுவதற்காக பூக்களை பறித்து கொடுத்தாராம். அதனால் அவர் வந்து புண்படுத்தவெல்லாம் விரும்பவில்லை. அவர் கடவுள் எதிர்ப்பு என்று தெரிவித்தது காரணம் வந்து சமூகத்தில் ஒரு சமநிலை வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே. அதை வந்து புரிந்துக்காம நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, அவர் வந்து சாமி எதிர்த்தார் அதனால் பெரியாரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தகங்களையோ அவருடைய எழுத்துக்களையோ நம்ம படிக்கவே விருப்பப்படுறதில்ல. ஸோ அந்த புத்தகங்களையோ அவருடைய எழுத்துக்களையோ படிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து அவரை பற்றின மற்ற விஷயங்களை வெளியே சொல்ல ஆரம்பித்தேன்.
நீங்கள் சொன்னீங்க வலைப்பதிவில் வந்து பெரியாரோட கொள்கைகளை ஒட்டி தான் எழுதிட்டுருக்கிறேன் அப்படின்ட்டு. வேற இதை தவிர வேற சமூக சிந்தனையாக வரக்கூடியது ஏன்னா பெரியார்னு எடுத்தாலே அவர் சமூக சிந்தனையாளர் தான். என்ன மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணுறீங்க?
நான் வந்து சமூகத்தை பற்றிய, அதாவது வலைப்பதிவில் வந்து பெரியார் எழுதின சில விஷயங்களை படித்து அதை வந்து எப்படி இப்போ இருக்குது அப்படின்றது, அதை வந்து எப்படி நம்ம எடுத்துட்ருக்கோம் அப்படின்ற சில விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்கிறேன். மாதத்துக்கு அந்த பதிவு ஒன்று இருக்கும். அதோட கூடவே நான் சமுதாயத்தில் நான் சந்திக்கும் பல விஷயங்களை நான் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு வந்து இந்த குறைபாடுகள் இருக்கிறது, இந்தந்த பிரச்சனைகள் இருக்கிறது, இதை எப்படி நீங்கள் அணுகணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிட்டுருக்கேன். எடுத்துக்காட்டாக வந்து முதியோர்கள் வந்து இப்போ எல்லாருமே வந்து தனியாக இருக்காங்க. தனியாக இருக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் இது வளர்த்துக்கணும், அவங்க ஏதாவது ஒரு வெளி என்டர்டைன்மெண்ட் வளர்த்துக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷனோ அந்த மாதிரி மன அழுத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து என்னுடைய பதிவில் நான் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி நடக்கிற விஷயங்கள், நான் அங்கங்க பார்க்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். எடுத்துக்காட்டா வந்து ஒரு குழந்தையும் அம்மாவும் பேசிட்டு போனாங்க. இந்த மாதிரி அப்பா அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டுக்கு. அப்போ வந்து அந்த குழந்தை கேட்குது, என்னம்மா உயிரோடு இருக்கா அப்படின்னு கேட்குது அந்த குழந்தை. அம்மா வந்து, இல்லை சாப்பிட வாங்குற மீன் வந்து எப்படிம்மா உயிரோடு இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்மா வீட்டில் வளர்க்குறதுக்கு கூட வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு குழந்தை சொல்லுது. அப்போ அம்மா வந்து உடனே அடக்குறாங்க. குழந்தைய வந்துட்டு பேசாம இரு அப்படின்னு தான் அடக்குறாங்களே, அடுத்த கேள்வியை வந்து அதை கேட்கறதுக்கு விடல. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏன் எதற்கு அப்படின்னு குழந்தைங்களை வந்து கேட்க விடல அப்படின்னும் போது அதோடைய அறிவு அங்கேயே மழுங்கடிக்கப்படுகிறது. அப்படி அந்த மாதிரி யதார்த்தமாக நான் சந்திக்கும் விஷயங்கள் எல்லாமே என்னுடைய பதிவுல தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சில என்னோட நான் வந்து முகநூலிலும் கொஞ்சம் இருக்கிறதுனால அதுல வந்து நிகழ்வுகளை வந்து ஒரு ஸ்டேட்டஸாக போடுவேன். அந்த ஸ்டேட்டஸுமே வந்து ஒன்னா கலெக்ட் பண்ணி நான் வந்து ஒன்னா என்னுடைய வலைப்பதிவுலையும் போடுகிறேன், அதையும் போடுகிறேன்.
அதாவது சில பெற்றோர்களை நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லலை, அவங்களுக்கு பதில் தெரியலை அப்படிங்கும்போது குழந்தைகள்கிட்ட வந்து தோல்வியை ஒப்புக்கொள்றது இல்லை. அந்த ஏன் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கியூரியாசிட்டி வந்து அங்கேயே மழுங்கடிக்கப்படுது. சரி, நீங்கள் வந்து பள்ளிகள், அரசு பள்ளிகளில் வந்து மனநல ஆலோசகராக இருக்கிறீங்க, என்ன மாதிரி இப்போ பிரச்சனைகள் குழந்தைகள் வந்து சந்திக்கிறாங்க அதை சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ நம்ம டெய்லியுமே பேப்பரில் படிக்கிறோம், நியூஸ் பார்க்குறோம், அப்புறம் ரேடியோவில் கேட்குறோம், குழந்தைகளுக்கு வந்து ஏமாற்றத்தை தாங்க முடியறது இல்லை, சொல்லுங்களேன் அதை பற்றி.
குழந்தைகள் ஏமாற்றதை தாங்க முடியறதில்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அரசு பள்ளிகளில் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதில்லை. ஏன்னா அங்கே வந்து அழுத்தங்கள் வேறு மாதிரி. ஏன்னா இப்போ வந்து தனியார் பள்ளிகளில் இருக்கிற பிரச்சனைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி படிக்கணும், இவ்வளோ மார்க் வாங்கணும், இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு இருக்குது. அரசு பள்ளிகள் அவர்களுடைய பிரச்சனையே தனி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பெற்றோர்கள் அவங்களுக்கே வந்து உலகத்தை பற்றிய அறிவு கம்மி. ஆனால் வந்து குழந்தைகள் வந்து இப்போ இங்கே கோவை போன்ற நகரங்களில் வாழும் குழந்தைகள் வந்து வெளிப்புற அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. பட் அது தன்னுடைய வீட்டில் கிடைக்கலன்னும் போது அந்த ஏக்கங்கள் ஜாஸ்தி இருக்கு அவங்களுக்கு. அதே போல அவங்களோட பெற்றோர்கள் வந்து இப்படி இருக்காங்க அப்படின்ற வருத்தமும் இருக்கு. அந்த வருத்தம் சமுதாயத்தில் மேல ஒரு எதிர்ப்பாகவும் தோன்றுகிறது. எதிர்ப்பா தோணும் போது என்ன ஆகுதுனாக்கா, இவங்க சொல்றதை ஏன் கேட்கணும், அதாவது அவர்களுடைய ஆசிரியர்கள் சொல்வதை கூட கேட்பதற்கு அவர்களுக்கு யோசனையா இருக்கு. எதுக்கு இதை கேட்கணும், இதை கேட்டா என்ன நமக்கு பயன், அதாவது எந்த விஷயங்களுமே அவங்களுக்கு வந்து இதை படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், எந்த விதத்திலையுமே அவங்க வந்து ஒரு ஆளுமை தன்மையோ எதுவுமே வந்து அவங்களுக்கு பெற்றோர்களிடமும் கிடைக்கல, ஆசிரியர்களும் அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய சூழ்நிலையும் அதைத்தான் அவங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஒரு எதிர்ப்பு மனப்பான்மையோட தான் இருக்கிறாங்க. ஸோ அதை மாற்றுவதற்காக நாங்கள் தனித்தனியாக தான் கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக அவங்களோட, ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள். ஸோ அவங்களுக்குரிய தனித்தனியாக தான் கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஒரு பையன் வந்து அதில் கூட ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்டான், எங்கள் அப்பா அம்மா வந்து கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, பேசும்போது எனக்கும் இங்கே வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு அதே கெட்ட வார்த்தை சகஜமாக வருது, அதை நான் எப்படி தடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அவனுக்கு அந்த வழி இருக்கு, அது கெட்ட வார்த்தை, அதை மாற்றிக்கணும்ன்ற எண்ணமும் இருக்கிறது. ஆனா அவனுக்கான சூழல் வந்து அதுக்கு அமையல. அந்த சூழல் அமையாத போது அவன் என்ன பண்றான், அதை வந்து மாத்திக்கணும்ன்ற வந்து எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறான். அப்படின்னும் போது நம்ம அதை கேட்கறதுக்கு அங்க ஆள் இல்லைன்றது தெரியுது. அதே மாதிரி அவங்க வந்து தன்னுடைய தின சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்பட்டு வெளியே போக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதனால வந்து குழந்தைகளை கவனிக்க வேண்டிய வேலையை வந்து அவங்க செய்யறதே இல்லை. பல பெற்றோர்கள் வந்து இரவு 11 மணிக்கு அந்த மாதிரிலாம் வராங்க, எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து என்னால் பேச முடியல, என்னோடய விஷயங்களை என்னால் கொடுக்க முடியலன்ற குழந்தைங்க வந்து நிறைய இருக்கா, அந்த விஷயங்களை என்னால் ஷேர் பண்ணிக்க முடியல, இந்த விஷயத்த நீ போய் பேசுனியா அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் நாங்கள் பேசவே மாட்டோம், ஏன்னா எங்களால் ஷேர் பண்ணிக்க முடியல, அம்மா வந்து டயர்டாக படுத்துட்டு இருப்பாங்க, அதே மாதிரி காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க, அதனால் எங்களை கவனிக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அதே போல் பெரும்பான்மையான குழந்தைகள் காலை உணவை வந்து சாப்பிடாம தான் வராங்க. அது ஒரு பெரும் பிரச்சனையாக இந்த கார்பரேஷன் ஸ்கூல் பள்ளி குழந்தை அரசு பள்ளி குழந்தைகள்கிட்ட பார்க்குறோம். எதனால் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்று அம்மாவுக்கு வந்து நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் எழுந்திரிக்கிறது இல்லை, லேட்டாக எழுந்திரிக்கிறோம் அப்படின்னு. அந்த நேரமின்மைன்றது எதனால அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எல்லா பெண்களுமே, அதாவது வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு 11 மணி 11:30 வரலும் தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிறதுனால காலையில் வந்து அவங்களால எந்திரிச்சு சமைச்சு அந்த நேரத்துக்குள்ளே செஞ்சு தர முடியறதில்ல. ஸோ அதற்கான பொறுப்பையும் அவங்க ஏற்றுக்கிறதும் இல்லை. பையன் வந்து மத்தியானம் போய் மதிய உணவு பள்ளியில் சாப்பிட்டுக்குவான் அப்படின்ற எண்ணம் தான் அவங்க மனசில் இருக்குது. இந்த குழந்தைங்களும் தனக்கு இது வேணுன்றது கேட்கறதில்ல, பழக்கப்படுத்திட்டதுனால அதுங்களுக்கு அந்த பசியும் எடுக்கிறது இல்லை. அதனால் வந்து அவங்க குழந்தைங்களால் வந்து பள்ளியில் வந்து கிளாஸில் டீச்சர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத கவனிக்கவும் முடியறதில்ல. அதுவும் ஒரு காரணமாக அமையுது.
பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், அவங்களோட பொழுதுபோக்குக்காக குழந்தைகளோட நலன் பாதிக்கப்படுது. சரி, இங்கே நகர்ப்புறத்தில் உள்ள குழந்தைகளும் கிராமப்புறத்தில் உள்ள குழந்தைகளும் சந்திக்கக்கூடிய மனநல பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது?
நான் இப்போ பழகிட்டு இருக்கிறது வந்துட்டு நகர்ப்புற குழந்தைகள் தான். அதனால வந்து நகர்ப்புற குழந்தைகளை பற்றி தான் என்னால் சொல்ல முடியுது. அவங்களுக்கானது தான் இங்கே வந்து என்டர்டைன்மெண்ட்ஸ், அட்லீஸ்ட் எக்ஸ்போஷர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்கு. அதாவது இங்கே இருக்கிற ஒரு நகர்ப்புற பள்ளியில் இருக்கிற குழந்தைக்கு வந்துட்டு பக்கத்துலேயே ஷாப்பிங் மால் இருக்குது, சினிமா தியேட்டர்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக அக்சஸபிளாக இருக்குது. அதே மாதிரி இன்டர்நெட் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இதையெல்லாம் தானும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பையன் வந்து அந்த விஷயத்த கூட இப்போ என்கிட்ட ஷேர் பண்ணிட்டான், என்னன்னா எனக்கு செல்போன் இல்லைன்றது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு, எங்க அப்பா அம்மாவால வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு நான் கேட்டேன். எதுக்கு செல்போன் வந்து உன்னுடைய ஆளுமைக்கு அது தேவையில்லை, நீ வந்து நீ சம்பாரிச்சு வாங்குற காலத்துல உனக்கு அது தேவையும் கிடையாது, வாங்குற காலத்துல நீ வாங்கிக்கலாம், உனக்கு அது தேவையும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லும் போது எல்லாரும் வச்சிருக்காங்க, என்னுடைய கூட படிக்கிற பசங்க எல்லாம் வச்சிருக்காங்க, அதை வச்சு என்கிட்ட வந்து ஷோ காமிக்கும் போது அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து அதுல ஒரு வெறியா இருக்கு, அது வந்து என் மனசை வந்து எப்பப்பாரு என் மனசுல வந்து அது இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் அந்த மாதிரி அமையறதுனால அதன் மேல் ஆசைகளும் தூண்டிவிடப்படுகிறது. ஸோ அதை எப்படி அடையிறது, அதுக்கான தவறான வழிகளுக்கு போறதுக்கான வாய்ப்பும் அவனுக்கு அங்கதான் கிடைக்குது. ஸோ அதையெல்லாம் நாங்கள் பாக்குறோம் அந்த குழந்தைங்க கிட்ட. ஏன்னா அது வந்து 11வது வகுப்புல அப்படிலாம் வரும்போது அந்த ஆசைகளை வந்து அவங்களால கட்டுப்படுத்தவும் முடியல, சின்ன கிளாஸா இருக்கும் போது கூட தெரியறது இல்லை அந்த வெளிப்புற பயன்பாடுகள் தெரியறது இல்லை. அதே மாதிரி இந்த பைக் வச்சுக்கிறது இந்த மாதிரி வெளிப்புற பயன்பாடுகள் நுகர்வு பொருட்கள் மேல ஆசைகள் வந்து வளருது. அது வந்து நகர்ப்புறத்துல நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், கிராமப்புறத்துல இன்னும் நான் அந்த மாதிரி குழந்தைகளை நான் சந்திக்காதனால எனக்கு வந்து அந்த அதோ அவங்களோட பிரச்சனைகள் என்னவா இருக்கும் அப்படின்றது இல்லை. பட் என்ன கிராமப்புறத்துலையும் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த நகர்ப்புற குழந்தைங்களுக்கே வந்துட்டு வெளி உலக எக்ஸ்போஷர் கம்மி தான் சொல்லணும். அதாவது இந்த நுகர்வு கலாச்சாரத்தை தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே வெளியே, நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரியல. ஸோ அது வந்து கிராமத்துலையும் இருக்கும், தான் என்ன படிக்கிறோம் அந்த படிப்புனால என்ன பயன், அந்த படிப்பு நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியல. எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னாக்கா இப்போ நான் ஒரு காமர்ஸ் படிக்கிற ஒரு பையன் வந்து சொல்கிறான், என்ன படிக்க போறப்பா உன்னோட எதிர்காலத்துல என்ன ஆக போறேன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக போறான்னு, தன்னால வந்து அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்றது கூட அவனுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு வெளி உலக தொடர்புல இருக்காங்க அவங்க. நாங்கள் இப்போ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம் புத்தகங்கள் படிப்பதும், அதே போல புத்தகங்கள் படிப்பது சுத்தமா கிடையாது, அறவே வந்து நூலகத்தை பயன்படுத்துற எண்ணமே கிடையாது. அது என்னதான் ஆசிரியர்கள் சொன்னாலும் அது ஏதோ நிர்பந்திக்கப்படுகிறப்படுறதா தான் நினைக்கிறாங்க. அதனால வெளி உலக புத்தகங்களே அவங்க படிக்காததுனால எந்த ஒரு விஷயங்களுமே தெரியல. அவங்களுக்கு ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா நடிகர்களும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களும் தான் இருக்காங்களே ஒழிய, அந்த ரோல் மாடலை வச்சு கூட அவங்களோட வாழ்க்கை தெரிஞ்சு அவங்க எவ்வளோ உழைப்புக்கு அப்புறம் வந்தாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க விளையாடுறாங்க, அந்த கற்பனை உலகத்தான் அவங்கள கவருதே ஒழிய, அந்த கற்பனை உலகம் தான் அவங்களுக்கு தெரியுதே ஒழிய அதன் நிதர்சன உண்மை வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ அதையெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் நாங்கள் பாடுபட வேண்டியிருக்குன்னா அதை பற்றிய விஷயங்களை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறோம், அவங்ககிட்ட சொல்கிறோம் நாங்கள். ப்ளஸ் இப்போ வந்து சமீப காலமாக நாங்கள் வந்து நாங்களே புத்தகங்கள் வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறோம், இந்த புத்தகங்களெல்லாம் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் வாங்கி உனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த ரிலேட்டட் புத்தகம் நீ எடுத்துகிட்டு போய் படித்து அதை வந்து எங்ககிட்ட பகிர்ந்துக்கோ, அதில் இருந்த விஷயங்களை எங்க பகிர்ந்துக்கோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற குழந்தைகள்கிட்ட ஷேரிங் மீன்ஸ் தான் படித்ததை பகிர்வது கூட கிடையாது. அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஒரு சண்டையோ விளையாட்டுத்தனமோ மட்டும்தான் இருக்குதே ஒழிய சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை ஷேர் பண்ணுற மாதிரி அவங்க எதையுமே பகிர்ந்து கொள்வதில்லை, அதுதான் உண்மை.
இந்த நுகர்வு கலாச்சாரம் அப்புறம் தன் வயது ஒத்த நண்பர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும்போது சமூகம் நமக்கு இதெல்லாம் கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் வந்து சமூகத்தின் மேலே அது பிரதிபலிக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து கொஞ்சம் வயலண்ட்டாக ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா? சரி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மாணவர்களால் மட்டும் முடியாது, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சமூகமும் சேர்ந்து ஒத்துழைக்கணும். அவங்களோட பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா?
ஆசிரியர்களை சந்தித்து பேசிக்கிறோம், தினமும் பேசிக்கிறோம். ஏன்னா வந்து எந்த குழந்தை வயலண்ட்டாக இருக்காங்க, எந்த குழந்தை எந்த விதத்தில் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க கிட்ட பேசிட்டு அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன விதமான கவுன்சிலிங் கொடுத்தோம், என்ன விதமான ஆலோசனைகள் கொடுத்தோம் அப்படின்றத வந்து ஆசிரியர்கள்ட்டையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கு. ஆனால் என்னென்னா பெற்றோர்கள் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு எல்லாருமே வந்து அவங்களுடைய தின வாழ்க்கைக்கே வந்து வேலைக்கு போக வேண்டி இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறதுனால அந்த அக்கறை அங்கே வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம் குழந்தைங்களோட வந்து பார்க்க வாங்கன்னு சொல்லி, பள்ளியிலே அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குற அன்னைக்கு வந்து சைன் போட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறது கூட பல பெற்றோர்கள் வருவதில்லை அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. ஸோ அதனால் ப்ரெஷரும் பண்ண முடியறதில்ல. சில நேரங்கள் நாங்கள் வந்து பேரண்ட்ஸோட செல்ஃபோன் நம்பர்ஸ் கூட வாங்கி வச்சு அவங்களோட பேசுகிறோம். சில பேரண்ட்ஸ் வந்து ஒத்துழைக்கிறாங்க, ஒத்துழைத்து நாங்கள் கவனிக்கிறோங்க அவன் எங்கள் வீட்டில் வந்து பேசுகிறான் அவன் அப்படித்தாங்க அப்படின்னு பொதுவாக தான் அவங்க பேசுகிறாங்களே ஒழிய நேரில் நம்மகிட்ட வர்றதுக்கு வந்து ரொம்ப தயங்குறாங்க. தயக்கம்ன்றதை விட அதற்கான ஆர்வம் எடுத்துக்கிறது இல்லை அவங்க, அதனால அதை தான் சொல்லுவேன் நான். அவங்க அதுக்கான ஒரு எந்த ஒரு முயற்சியுமே எடுத்துக்கிறது இல்லை, தன்னோட குழந்தைய இப்படி மாற்றணும் அப்படின்றதுக்கான முயற்சியுமே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைய தேவைகள் தான் முக்கியமாகப்படுது. அது எதனாலன்றது வந்து ஒரு சமுதாய நோக்கோடு எல்லாரும் பார்க்கணும்.
தியாக மனப்பான்மை பெற்றோர்களுக்கு தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அந்த மனப்பான்மை கொஞ்சம் கம்மியாயிட்டு வருதோ அப்படின்ட்டு கொஞ்சம் சிந்திக்க தோணுது. சரி, நிறைவாக நீங்கள் வந்து சமூகத்திற்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவாக இருக்கும்?
அதாவது என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து குவாலிட்டேட்டிவ் டைம்னு இருக்கு, குவான்டிடேட்டிவ் டைம்னு இருக்கு. அதாவது நம்ம எல்லா பெற்றோர்களுமே இது வந்து பொதுவாக, அதாவது வறுமை கோட்டிற்கு மீள நடுத்தர வர்க்கம் நல்ல வசதியாக இருக்கவங்க எல்லாருக்குமே பொதுவான விஷயம் இது. குவாலிட்டேட்டிவ் டைம் குவான்டிடேட்டிவ் டைம்னு இருக்குது. எல்லாருமே வந்து குவான்டிடேட்டிவ் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே ஒழிய குவாலிட்டேட்டிவ் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல குழந்தைங்கக்கிட்ட. என்னென்னா, நான் வந்து இவ்வளோ செஞ்சேன், குழந்தைக்காக இதை செஞ்சேன், இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறது கூட அவளுக்காக தான், அவனுக்காகத்தான் சொல்கிறாங்களே ஒழிய அவங்களுடைய தினசரி வாழ்க்கை முறையை வந்து ஒரு 10 நிமிஷமாவது அவங்கக்கிட்ட என்ன நடக்குது, பள்ளியில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்கனாலே போதும். அதே மாதிரி அவங்களுக்கு உலகத்தை பற்றிய ஒரு அறிவை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் என்னதான் சொல்லி கொடுத்தாலும், ஏன்னா அவங்க வந்து பாட ரீதியாக தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த போர்ஷன்ஸ் அதை கவர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. அதையும் தாண்டி இவங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்களுடைய சுற்றுப்புறம், அவங்களுக்கு சூழல், அவங்க இருக்கிற இடம், இதையெல்லாம் வந்து அதுக்கான முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறதுனால பெற்றோர்கள் வந்து அதையும் அந்த அவேர்னஸையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதாவது சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்றத அவேர்னஸையும் கொடுக்கும், வாழ்க்கையை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றத வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது வந்து பெற்றோர்கள் தான் இருக்கணும். சொத்து சேர்த்துறதோ பொருள் சேர்த்துவதோ அவங்களுக்கு கல்வி கொடுக்கறது இதையும் தாண்டி தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வந்து அவன் வந்து அணுகணும், ஒரு தோல்வியை வந்து எப்படி தாங்கணும், அதுக்கான வழிமுறைகளும் குழந்தைங்கக்கிட்ட அவங்க பேசணும், அதற்கான நேரத்தை ஒதுக்கணும். முதல்ல வந்து குழந்தைங்கக்கிட்ட பேசுவதற்கான நேரம் ஒதுக்கினாலே போதும்.
இல்லை, அருமையாக சொன்னீங்க. ஒரு குழந்தைக்கு வந்து முதல் ரோல் மாடலே அவங்க பெற்றோர்கள் தான். இப்போ நீங்கள் இந்த குவாலிட்டேட்டிவ் டைம் அப்படின்னு சொல்லும்போது 7 மணி நேரம் 8 மணி நேரம் அலுவலகத்தில் செலவிடுறாங்க, ஒரு 1.5 மணி நேரம் குழந்தைகள்கிட்ட செலவு பண்ணாங்கன்னு வைங்களேன், ஒரு அருமையான இளைய பாரதத்தை உருவாக்க முடியும் அப்படின்ட்டு நம்பலாம். கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம்.
நிறைய விஷயங்களுக்கு நம்ம டைம் ஒதுக்குறோம், ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் செலவிடக்கூடிய அந்த குவாலிட்டேட்டிவ் டைம் மட்டும்தான் அப்படிங்கிற கருத்தை ஆணித்தரமாக சொன்னாங்க எழில் அருள் அவர்கள். நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னா 0422-243-1055 அப்படிங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.